اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، وما توفیقی ولا اعتصامی الا باللہ علیہ توکلت و الیہ انیب، حسبی اللہ، نحمده و نصلی علی رسوله الکریم، اما بعد، فقد قال اللہ تبارک و تعالی فی کلامه القدیم والفرقانه المجید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم بما كانوا يكسبون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் மாற்றங்களை தந்தாய், தௌபா செய்கிற நேரங்களையும் எங்களுக்கு தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. யா அல்லாஹ், நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை, குழந்தைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் ஷரியத்தினுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இறக்கிற தருவாயில் களிமாவோடு ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக, கடன் இல்லாத நிலையில் யா அல்லாஹ், இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸினுடைய பரக்கத்தால் எங்களுடைய கடைசி நேரம் மிக லகுவாக இருக்கக்கூடியதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் உலகமே யா அல்லாஹ் அங்கே அலங்கோலப்பட்டு நிற்கிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கியமிக்க மக்களில் எங்களுடைய பெயரையும் யா அல்லாஹ் எழுதி அருள்வாயாக. யா அல்லாஹ், இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற இஸ்லாமிய வாலிபர்களை யா அல்லாஹ் நல்லவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை யா அல்லாஹ் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுடைய ஆட்சியாளர்களை யா அல்லாஹ் மிக மோசமானவர்களாக யா அல்லாஹ் நீ ஆக்கிவிடாதே ரப்பே. யா அல்லாஹ், காஃபிர்களுக்கு எங்களை யா அல்லாஹ் சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே ரப்பே. யா அல்லாஹ், காஃபிர்களுடைய தீங்குகளை விட்டும் அவருடைய சூழ்ச்சிகளை விட்டும் யா அல்லாஹ், இந்தியாவிலும் உலகம் முழுக்க எங்கெல்லாம் உன்னை நம்பி இருக்கிற மக்கள் வாழுகிறார்களோ அந்த மக்களை எல்லாம் யா அல்லாஹ் நீயே உன்னுடைய நேரடியான அருட்பெரும் கிருபையினால் அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்த தஃப்சீரை நாங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தோமோ யா அல்லாஹ், அதனுடைய பரக்கத்தால் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய சிந்தனையில் யா அல்லாஹ், எங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை யா அல்லாஹ் நீயே ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே எந்த இமாம்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக யா அல்லாஹ் நீயே ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கொண்டு கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம்.
அதிலே கடந்த வாரங்களிலே நரகத்தை குறித்து அல்லாஹு தஆலா இந்த சூரா யாசீனில் சொல்லப்பட்ட செய்திகளை நாம் தொடர்படியாக பார்த்தோம். காபிர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த கடைசி நேரத்திலே அவர்கள் இந்த உலகத்தில் எதை மறந்திருந்தார்களோ அதை சுட்டி காட்டுகிற முகமாக நரகத்தினுடைய விளிம்பில் கொண்டு போய் நிப்பாட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹு சொல்லுவான், இந்த உலகத்தில் எந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி, உங்களுடைய சுக வாழ்க்கைக்காக வேண்டி என்னுடைய வரம்புகளை நீங்கள் மறந்திருந்தீர்களோ, எந்த நாளை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நாள் இந்த நாள் என்று அல்லாஹு சொல்லுவான். அப்போ உண்மையிலே அன்றைக்குத்தான் மனிதர்களுக்கு விழிப்பு ஏற்படும். அன்றைய தினத்தில் அழுது அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்கிற செய்தியை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நாம் சொன்னோம். இப்போ அதனுடைய தொடராக அல்லாஹு தாலா பேசுகிறான், ஹாதிஹி ஜஹன்னம் உல்லதி குந்தும் துஆது, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம். ஹாதிஹி இந்த வாக்களிக்கப்பட்ட நரகம், இங்கேதான் நீங்கள் நிலைத்து இருக்கப்பட போகிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுவான். நீங்க எங்க எங்கன்னு கேட்டதனுடைய முடிவுகள் இங்கே இருக்கிறது, இதுதான் நரகம். ஹதீஸ்களிலே வருகிறது, இமாம் இப்னு கதீர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தப்சீரில் எழுதும் போது எழுதுகிறார்கள், பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, போன வாரம் நம்ம சொல்லும் போதே சொன்னோம், அந்த நரகத்தினுடைய தரஜாக்கள், அதனுடைய முதல் வாசல் ஜஹன்னம், எப்படி சுவனம் இருக்கிறதோ அதற்கு ஜன்னத் என்று சொல்லப்படுகிறதோ, அதற்கு நேரிடை எதிர்பொருளாக இருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு ஜஹன்னம் என்று சொல்லப்படும். மொத்த நரகத்தினுடைய வாசல்களில் முதல் வாசல் ஜஹன்னம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படியே தொடராக அதனுடைய அடுக்குகளை குறித்தும், அதுல யார் யார் இருப்பார்கள் என்பதை குறித்தும், அவர்களுக்கு தரப்படுகிற வேதனைகளை குறித்தும் ஒவ்வொன்றாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே இமாம் குருத்துபி அவர்கள் தன்னுடைய தப்சீர்ல எழுதுறாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா கான யௌமல் கியாமா ஜமா அல்லாஹுல் இன்ஸ வல் ஜின் வல் அவ்வலீன வல் ஆகிரீன், அல்லாஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளையில் மனிதர்களையும் ஜின்களையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். எல்லாம் ஒரே அதனுடைய ஆழம் அகலம் விளங்காது, ஒரே இடத்துல நிப்பாங்க. சும்மா அஷ்ரஃப உனுக்கும் மினன்னார் அலல் கலாயிக், ஒரு தலை மட்டும் நரகத்திலிருந்து வெளியே வரும், அது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த தலை என்று சொன்னால், அப்படியே அங்கே நிற்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் சூழ்ந்து கொள்ளும். சும்ம யுனாதில் முனாதி, அழைக்கக்கூடியவர் அழைப்பார், ஹாதிஹி ஜஹன்னம், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகம். நரகவாசிகள் சுவனவாசிகளை குறித்து நிறைய செய்திகளை நம்ம சொல்லியிருக்கோம். கபரிலிருந்து ஆரம்பித்து அவருடைய ஒவ்வொரு பண்புகளாக அல்லாஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்ல வைத்தான். அவர் சொல்லப்படும் ஹாதிஹி ஜஹன்னம், கைய காட்டி சொல்லும், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்க. அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பான ஒரு அற்புதமான மாதம் நம்மை வர இருக்கிறது. இந்த நரகத்தை குறித்து தான் பெருமானார் மாறி மாறி எச்சரித்தார்கள். எந்த நபியை படைக்காவிட்டால் அல்லாஹ் உலகத்தை படைக்கவில்லை என்று ஹதீஸ்களில் வருகிறதோ, அந்த நபி தன்னுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுதது இந்த நரகத்தை குறித்து தான். தனக்கும் அழுதார்கள், தன்னுடைய சமூகத்திற்கு அழுதார்கள். நம்ம நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த நபி நைட்ல 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு அழுதாங்க. நாமெல்லாம் பாக்கியசாலிகள், அந்த நபியினுடைய துவாவுக்கு இலக்கானவர்கள். நம்மை குறித்து யாரு அழுகிறார்? ஆனால் நாம் யாரை குறித்தும் அழுவதற்கு தயார், நம்ம குறித்து நம்மளே யோசனைக்கு நம்ம தயாராக இல்லை. ஏன்னா வி ஆர் வெரி பிஸி. இன்றைய உலகத்தினுடைய இந்த போட்டி மிக்க உலகத்தில், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட், இதை நான் சமாளிப்பதற்கே நான் என்ன செய்வதுன்னு இருக்கோம். அந்த காம்படிஷன்ல எதுவுமே செய்ய முடியாது. படம் பிடித்து காட்டுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிபிடி, இன்னைக்கு எதனால என்ன செய்யறான்னா, உடனே வந்து ஒரு படம் மாதிரி போட்டுறான் டிவியில, வீடியோல, சேனல்ஸ்ல, நியூஸ்ல. ஒரு செய்தி நடக்குது, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா உடனே அந்த காட்சி இருக்கு ஊடகம், உடனே அது அப்படியே அப்படி போய் பதிவாகுது. பிக்சரைசேஷன், மனுஷனுக்கு மூளையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பிக்சர். எதையும் எளிதாக உள்ளே ஏற்றுவதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிக்சரா உள்ளே ஏற்று. பெருமானார் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாங்க, இப்படிதான் நடக்கும். அது ஒரு தலை என்று அன்றைய விளங்குகிற அந்த நிலையில் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அது என்ன ரகசியம் அல்லாஹ் அறிவான். அப்ப சொல்லிட்டு சொன்னாங்க, ஹாதிஹி ஜஹன்னம், ஃபஹீனைதின் தஜுஸ்துல் உமமு அலா ரக்கிபிஹ ஹீனைதின். அந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபஹீனைதின் தஜுஸ்துல் உமமு அலா ரக்கிபிஹ, மண்டியிட்டவர்களாக அல்லாஹுக்கு முன்னால் நிற்பார்கள். மண்டி காலை கீழே வச்சு குந்தி கையை தூக்கி ஒரு யாராவது ஒரு இடத்துல வேண்டுகோள் வைக்கிற போது ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ, சுஜூதுக்கும் சுஜூதிலிருந்து ருக்கு எந்திரிக்கிறதுக்கும் இடையில உள்ள நிலைமை, மண்டி இட்டவர்களாக கையை தூக்கிக்கிட்டு
அலறக்கிறது.
குழந்தையை பெக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா. பெருமானார் சொல்லுகிறார்கள், உள்ள இருக்க குழந்தை வெளியே நழுவி வரும், அந்த வலி அந்த தாய்க்கு தெரியாது.
தது குல்லு முருதியாத்,
ஒரு தாயினுடைய மிக இனிமையான நேரம், மிக பொறுப்பான நேரம் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது. பால் ஊட்டி கொண்டிருக்கிற தாய் குழந்தையை
விட்டுருவார்.
நீங்கள் மனிதர்களை எல்லாம் மயக்கமுற்றவர்களாக பார்ப்பீர்கள். ஒமஹும் பி சுகாரா, அது மயக்கம் அல்ல. ஒலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அந்த நாளினுடைய பதட்டம் எல்லோருக்கும் இருக்கும். அதுல மோமின்கள் உண்டு, முஸ்லீம்கள் உண்டு, எல்லாரும். யார் நம்மளுடைய நிலைமைகள் எப்படி இருக்குமோ தெரியாது, தெரியாது. அதிலே சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த அரிசினுடைய நிழலை தருவேன் என்கிறான். சில மனிதர்களை தன்னுடைய பாதுகாப்பில 70,000 பேரை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே அனுப்பினுங்க. இதெல்லாம் அல்லாஹுவினுடைய லிஸ்ட்ல. ஆனா யார் எந்த லிஸ்ட்ல இருக்கிறா தெரியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அவ்வலு, அந்த ஹதீஸ்ல அவ்வலு மன் தஜுஸ்ஸுல் உமம் அன அலா ரக்கிபி, முதல் முதலிலே மண்டியிட்டு அல்லாஹுவினிடத்திலே மன்றாடக்கூடியவர், என்னுடைய கால்களின் மீது நான் மன்றியிட்டு அல்லாஹுவினிடத்திலே மன்றாடுபவர்களில் முதலாவதாக நான் இருப்பேன். பெருமானாருடைய ஹாலத்து நம்மளுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஒரு லேஸ் அப்படி கோடிட்டு காட்டுறாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது போன்ற ஒரு மோசமான நிலை அந்த ஜஹன்னத்தினுடைய நேரத்திலே அங்கே அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த இடத்துல பிமா குந்தும் தூஆதூன் என்பதற்கு போன வாரமே விளக்கம் சொன்னோம். நீங்கள் எந்த செய்திகளை எல்லாம் சொல்லப்படுகிறீர்களோ, நபிமார்களுடைய வாயிலாக அல்லாஹ் நமக்கு செய்திகளை கொண்டு வந்து தந்தான், அதற்கு அப்புறம் உலமாக்களின் வாயிலாக, புத்தகங்களின் வாயிலாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாஸ், இன்னைக்கு டிவி இன்டர்நெட் எப்படியெல்லாம் கிடைக்குமோ அப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா தருவதற்கு உரிய சூழல்களை ஏற்படுத்தி தந்தான். மற்ற எந்த சமயத்திற்கும் கிடைக்காத சிறப்பு ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் அல்லாஹுவை பற்றி பேசுகிற கேட்கிற வாய்ப்பை அல்லாஹு தந்தான். ஏதோ ஒரு வகையில கேட்கிறோம். அப்படி இருந்தும் எந்த விதமான உணர்வும் இல்லாதவர்களாக, எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்களாக தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை, நம்முடைய மருமையனுடைய வாழ்நாள் இந்த உலகத்தில் நல்ல பார்க்கிறோம். ஒரு என்னது, ஓபன் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கண்ணுக்கு தெரிகிற உண்மை. எவ்வளவு கோடீஸ்வரன் வாழ்ந்தாலும் இருக்கிற கோடி துணியை கழட்டிட்டு தான் உலகம் விடுது. அந்த உண்மையை டெய்லி பாக்குறோம். பெரிய கோடீஸ்வரன் மூத்தா போகும்போது எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு அவரை கொண்டு போய் தூக்கி வீசுகிற நிலைமை. மிஞ்சி போனா அவருடைய பிரியத்தின் காரணமாக 1 வருஷம் பேசலாம், அடுத்த வருஷம் கொஞ்சம், அதுக்கு அடுத்த வருஷம் மறந்து போயிடுவான். நம்ம அத்தாக்கு என்னைக்கு அவர் இறந்து போனாரு என்று கேட்கக்கூடிய நிலைதான். அந்த அத்தா தன் வாழ்க்கையே இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிருந்தாலும் அதை இந்த உலகம் அதற்குன்னு பொண்ணே போடாது போடாது தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். கோடிகள் கொண்டவர்களை எல்லாம் என்ன காலத்துல இந்த உலகம் பல கோடிகளை வைத்து நாம் வாழ்ந்துருந்தான்னு நினைச்சவங்களே என்ன மாதிரி புரட்டி எடுத்துச்சுங்கிறத பாக்குறோம். நம் நிலைமை பெருமானார் சொன்னார்கள், ஒரு அறிவாளி யார் அப்படின்னு கேட்டான். அல் ஆக்கில், ஒரு ஆக்கில் யார் அப்படின்னு கேட்டா தன்னுடைய மருமையினுடைய வாழ்க்கைக்கு இப்போதே தயார் செய்து கொள்வார். எனக்கு அதுதான், இட் இஸ் என்டர்னல், அதற்கு அழிவு கிடையாது. அந்த கபரு நான் போயே ஆகணும், வேற வழியே இல்லை. அப்ப பெருமானா சொல்ற, ஹவு கேன் யூ டிசைன் யுவர் கிரேவியார்டு, நீ உன்னுடைய கபரை எப்படி ஒரு பங்களாவாக டிசைன் பண்ணிக்க முடியும்? தரிதியவே. ஆனா அது கபர்ல போயிருந்து டிசைன் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் பிளான் இன் த வேர்ல்ட். அதற்குரிய ப்ரிப்பரேஷனும் அதற்குரிய பிளானும் அதற்குரிய இன்ஜினியரிங்களும் அதற்குரிய பொருளாதாரமும் இந்த உலகத்துல தான் இருக்கு. நான் படுத்துக்கிட்டோம்னா கபரை மாத்த முடியாது. போறதுக்கு முன்னாடி நீ எப்படி மாத்திக்கலாம்? உன்னுடைய ஓன் வீடு, உன்கிட்டேந்து புடுங்கப்படாத வீடு, யாரு வந்து நமந்துபடுன்னு சொல்லப்படாத வீடு, ஏன் வீடு? அந்த ஓன் வீட்டை நான் எப்படி வந்துட்டு டிசைனா ஒரு பேலஸா டிசைன் பண்ணிக்கிறது? கொஞ்ச நாள் வாழ போற வீட்டுக்கு என்ன டிசைன், என்ன இல்ல இதெல்லாம் இஸ்லாம் மறுக்கவே இல்லை. அதனால எல்லாமே இப்ப நடுத்தரில் படுத்து கிடக்கணும், நீ பூரா பஜாரியா தான் இருக்கணும் அப்படியும் சொல்லல. இந்த உலகத்திலையும் நல்லா வாழணும், மறுமையும் நல்லா வாழணும். அறிவாளிகள் இங்கேயும் மெத்தையில படுத்துக்கணும், அங்கேயும் மெத்த வேணும், இங்கேயும் சுகம் வேணும், அங்கேயும் சுகம் வேணும். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், ஒரு நல்ல மனுஷன் யாரு, ஒரு நல்ல அல்லாஹ்வினுடைய அருள் குறித்தானவர் யார், அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்திருந்தான், எல்லா செல்வத்தையும் அனுபவிக்கிறார், எல்லா வகையிலையும் அனுபவிக்கிறார். அனுபவிச்சுட்டு கடைசியா சொல்றாரு, இட்ஸ் நாட் மைன், இட்ஸ் நாட் மைன், இட்ஸ் நாட், இட் இஸ் ரிலேட்டட் டு மை கிரியேட்டர், இது எனக்குரிய பொருள் அல்ல, இது என் இறைவன் தந்த பொருள், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார்னா அத்தனை இது முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அனுபவிச்சு முடிச்சுக்கிறான், அவ்வளவுல இருந்து வெளியையும் வந்துக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. முஸ்லீமா இருந்தா நாங்க வந்து இப்படித்தான் படுத்து கிடக்கணும், இப்படித்தான் இல்லாம இருக்கணும் அப்படி இஸ்லாம் என்னைக்குமே சொல்லவே இல்லை. இதே அறிவை பயன்படுத்தி உங்களுடைய கபர்களை நீங்க டிசைன் பண்ணிக்கங்க, இதே அறிவை பயன்படுத்தி நாளை பெருமானாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இதே அறிவை பயன்படுத்தி நாளை பெருமானாருடைய கரத்துல இருந்து தண்ணீர் வாங்கி அருந்துகிற பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அறிவு இதை உள்ள வாங்குறது, இதை உள்ள எடுக்கிறது, அதுக்குத்தான் மாத்தி மாத்தி எல்லாம் சொல்றான். இந்த நரகத்தினுடைய கொடூரம் இஸ்லவுகள் யோம், அடுத்த வார்த்தை இஸ்லவுகள் யோம, இஸ்லவுகள் யோம அல்ல, அடுத்த வசனத்துல ஒன்னு இஸ்லவுஹா, நீங்கள் நுழையுங்க. இஸ்லவுகள் யோம அபிமா குந்தும் தக்ஃபுரூன் அல்ல, அடுத்த வசனத்துல சொல்றான். யாசின்ங்கிறது நம்ம அடிக்கடி ஓதுற வசனம், நான் அதனாலதான் அடிக்கடி சொல்றது. இந்த வார்த்தைகள் காதுல விழுந்தாலே மிகப்பெரிய அந்த ஓதுறப்பெல்லாம் அல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம். இஸ்லவுகள் யோம அபிமா குந்தும் தக்ஃபுரூன், அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நுழையுங்கள், இன்று நாளையில் நீங்கள் நுழையுங்கள். பிமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் எந்த விஷயத்தில் இறைவனை மறுத்து கொண்டிருந்தீர்களோ அதுக்காக வேண்டி நரகத்துக்குள்ள நுழையுங்கள். குர்ஆன்ல பல இடத்துல பலவிதமான வார்த்தைகள் நுழையுங்கள்ங்கிறதுக்கு வந்திருக்கு, உள்ள போங்க அப்படிங்கிறதுக்கு விதவிதமான வார்த்தைகள் இருக்கு. அரபியில பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை உதுகுலு, உள்ள போங்க, யூ என்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உதுகுலு. உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், அல்லாஹு தஆலா கியாமத்துல சொல்றான், அந்த ஆயத்துல வருது. உதுகுலுல் ஜன்னத்தை, நீங்கள் சுவனத்திற்குள்ளே நுழைகிற போது அங்க நாலு பேர் நிப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நீங்க உள்ள போங்க, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்கெல்லாம் சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ எல்லாமே இந்த புளூரல் ஃபார்ம்ல இருக்கு, எங்கேயுமே சிங்குலர் ஃபார்ம் கிடையாது. டோட்டல் குர்ஆன்ல எங்கேயுமே சிங்குலர் ஃபார்ம்ல நீ உள்ள போ அல்லாஹ் சொல்லவே இல்லை, நீங்க போங்க. நீங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் நம்ம வீட்டுக்காரமும், நம்ம பிள்ளைங்க, நம்ம சின்னத்தா பெரியதா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம். அப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியத்துல கிடைக்கிற சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் தன்னுடைய குடும்பத்தோடு அரவணைச்சிருக்கு. அந்த விழா நேரங்கள்ல, கல்யாண நேரங்கள்ல தங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு சந்தோஷமா இருக்கிறது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆனந்தம். அல்லாஹ் சொல்றான் நாளைக்கு சோனத்திலும் இதே நிலைமைதான் நீங்க உள்ள. ஆனா இந்த இடத்துல சொல்றான் இஸ்லவ், இந்த வார்த்தைக்கு நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆனுக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிற செய்தியே என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த வார்த்தையினுடைய நயங்கள் தான், அதுதான் அதுல உள்ள முஜிசா, அதுல உள்ள அற்புதம், அதுல உள்ள மிராக்கிள். செய்திகள் மட்டும் மிராக்கிள் இல்ல, வார்த்தைகளே மிராக்கிள். அப்ப இஸ்லவுஹான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தை யாராவது ஒருத்தன் நம்ம கடையில பிஸியா இருக்கும் வந்து காசு கேட்டு நிக்கிறாரு, தள்ளி போப்பான் அப்படிங்கிறது இருக்குல்ல, எல்லாத்தையும் சொல்றது. நம்மளுடைய மக்கள்கிட்டையும் கூட சில நேரத்துல சொல்லுவோம், பெத்த மக்கள்கிட்ட. ஆனா இடம் பொருள் காலம் எதிர்த்தாப்புல நிக்கிற ஆளு எல்லாம் வித்தியாசம் இருக்குல்ல, அது மிக கர்ணமா கர்ண கொடூர வார்த்தை. அதற்கு ஒரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, தன் கீழன் கேவலப்படுத்துகிற முறையில் எல்லாம் சொல்லுவானா, என்னை பார்க்கவே வேண்டாம் அப்படி கூட்டிட்டு போயிரு, அவன் என்னை வரவே வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு தரப்படுகிற மிகப்பெரிய வேதனை அந்த நாளையில் அல்லாஹ்வினுடைய சந்திப்பு மறுப்பு, அல்லாஹ் தன்னிடத்துல கேள்வி கேட்க மறுப்புறது, இங்க வரவே வேண்டாம் அப்படி கூட்டிகிட்டு போன்னு சொல்றது மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் என்று தப்சீர்கள் எழுதுறாங்க. அதுல உள்ள அந்த வார்த்தை காயின் தான் இஸ் லவ், கொண்டு போங்க, இங்க வரவே வேண்டாம். இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி தப்சீரே கபீர் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மிகப்பெரிய இமாம். அவர் எழுதும்போது இதுல மூன்று விதமான செய்திகள் இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. மூன்று விதமான செய்திகளை அல்லாஹு தஆலா தர்றான். ஒன்னாவது செய்தி என்ன, இந்த ஆயத்து கொடுக்கக்கூடிய மெசேஜ், இந்த ஆயத்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு 2017 நமக்கு தர்ற மெசேஜ். மூணு விதமான சோதனைகளை அல்லாஹு தஆலா அந்த நரகவாசிகளுக்கு கொடுக்கறாங்க. ஒன்னாவது இஹானத், கேவலப்படுத்துறது. கேவலம், நீ போயிரு அப்படின்னு, வேண்டவே வேண்டாம், அவனை உள்ள தூக்கிட்டு போயா. அப்புறம் இன்னொரு ஆயத்துல எல்லாம் சொல்லும் போது சொல்லுவான், சுவர்க்கவாதிகளை கூப்பிடும் போது ரெட் கார்பெட், அவங்கள கூப்பிடுறதுக்கு 10 பேர் நிப்பாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நரகத்தை பத்தி சொல்லும் போது எல்லாம் சொல்லுவான், இழுத்துட்டு போங்க. இதுக்கு ரெண்டாவது அர்த்தமும் உண்டு. இஸ்லவுகான்னா கெட்டி அவனை வலுக்கட்டாயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தரதரன்னு இழுத்துட்டு போறது, சும்மா போவாம தரதரன்னு இழுத்துட்டு போறது. அப்போ அந்த வார்த்தையில அல்லாஹு தஆலா சொல்றான் இஹானத். ரெண்டாவது செய்தியில சொல்றாங்க, அந்த இமாம் எழுதுற ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காலத்துல தப்பு பண்ணான் மனுஷன், ஏதோ அவனுடைய சின்ன வயசுல பண்ணிருக்கலாம், அவனுடைய இளமையில பண்ணிருக்கலாம், அவனுடைய வாலிபத்துல பண்ணிருக்கலாம். அந்த நேரத்துக்கு அது ஒரு சுகம், தப்பு பண்ணும் போது அது ஒரு விதமான சுகம். அந்த மனுஷன் நினைப்பானா, அடடா 80 வயசு வாழ்ந்தேன், நான் 16வது வயசுல பண்ணதுக்கு இன்னைக்கு தண்டனையா, அந்த சுகத்தை அனுபவிச்சு எத்தனை நாள் ஆச்சு, அது மறந்தே போச்சு, அல்லது அது 16 வயசுல பிடிச்ச சுகம் 20 வயசுல 25 வயசுல வெறுத்து கூட போயிருந்திருக்கலாம் வாழ்க்கையில. அந்த 16 வயதில் அவருக்கு தேவைப்பட்ட அந்த சுகம் 25 வயசுல அவருக்கே வெறுக்குது. இங்க வந்து நின்று அவருடைய லைஃப 16ல பார்க்கும் போது அவரே தன்னை நினைச்சு கேவலப்பட்டுக்கிறாரு, சே என்னையா இப்படி பண்ணிட்டோம். அவன் நினைப்பானா, நம்ம அங்கேயே அதுக்கு வெறுத்து போனோம், அதுக்கு போய் சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய நரகத்தை அல்லாஹ் தண்டனையா கொடுக்குறான். அதனாலதான் மாறி மாறி பெருமானார் சொல்லுவார்கள், தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தௌபத்தன் நசூஹா, அல்லாட்ட அழுதுருங்க, எல்லாம் உன்னுடைய அடியான், அதுக்குதான் இந்த மாதங்க. யா அல்லாஹ், அந்த நரகம் பெருமானார் தெளிவா குறிப்பா சொல்றாங்க, ஒரு 10 உண்டு, அந்த 10 நரக விடுதலைக்காக வேண்டிய உள்ள 10. ஏன், அதனுடைய அந்த ஆழத்தை அகலத்தை அதனுடைய உணர்வை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி சுவனத்தினுடைய நயீம்களை அதனுடைய சுவனத்தினுடைய சுகங்களை உங்களுடைய அறிவு விளங்கி கொள்ளாதோ, நரகத்தினுடைய அதாபுகளை உங்களால் விளங்க முடியாது. ஒரே ஒரு சின்ன ஒரு பாம்பு அல்லது ஒரு சின்ன தேல் நம்ம இரவுல இருக்கும் போது வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன அலறு அலறோம், என்ன பயம் பயப்படுறோம், கபிரிஸ்தான்ல போட்டு மூணு பின்னாடி அது உள்ளே இருக்கும், அதிசிகள் வருது. இன்னும் இதை போன்ற எத்தனை விஷ ஜந்துக்கள் உருத பெருமானார் சொல்லுகிறார்கள், அவர் எங்கேயும் ஓட முடியாது, அவர் அங்கேயேதான் இருப்பார். ஒரு கொத்து கொத்துனா 70 அடி உள்ள போகிற பாம்புகள் உண்டு. இதெல்லாம் எதுக்கு பெருமானார் சொல்லணும், இதுல இது எதுக்கு, அன்னைக்கு போய் அங்க படுத்துக்கிட்டு இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் அப்படி டான் டீம் நான் ஆயிருப்பேன் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டும். அப்ப இந்த இந்த இதுக்கு எழுதும் போது எழுதுறாங்க, என்னைக்கோ ஒரு நாள் செய்த தப்புக்காக வேண்டி அல்லாஹ் இன்னைக்கு வந்து நம்மளை தண்டிக்கிறானே, நம்ம இடையில இவ்வளவு முட்டாத்தனமா இருந்துட்டோமேன்னு அவன் நினைப்பானா. ஏன்னா இந்த உலகத்துல பெரிய அறிவாளியா இருந்தவர், உலகத்துல பல பேருக்கு அவர் வழிகாட்டினவர், பல பிசினஸ்களை செஞ்சவர், பல பேரை நிர்வாகம் பண்ணவர், இத்தனை பேருக்கு வழிகாட்டின நான் இந்த இடையில உள்ள காலத்துல முட்டாத்தனமா இருந்துட்டேன், இதுல இருந்து சேஃப் கார்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியல, அப்ப நான் என்ன அறிவாளி, நான் என்ன அறிவாளி. குரான்ல அன்னைக்கு அந்த மதரசா நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது சொன்னேன், அறிவுக்கும் அறிவு கட்டத்தனத்திற்கும், நாலேஜ்னா என்ன, இக்னோரன்ஸ்னா என்ன, குரான் பேசுகிறது, வாட் இஸ் நாலேஜ், வாட் இஸ் இக்னோரன்ஸ், அறிவீனம்னா என்ன, அறிவுள்ள தன்மைனா என்ன. உலகத்துல ரெண்டே ரெண்டு தான் உண்டு, நமக்கு எல்லாம் பொதுவா என்ன அறிவு கட்டத்தனம் அல்லது அறிவு அறிவற்றத்தனம்னா என்ன நினைப்போம், முட்டாத்தனம்னா அவன் ஒண்ணுமே தெரியாதவன் லூஸ் பேன்னு நினைப்போம். குரான் அந்த பாஷையில பேசவே இல்லை, குரான் அந்த முழு குரான்லையும் எங்கெல்லாம் ஜாஹில் என்கிற வார்த்தையை குரான் பயன்படுத்துதோ எந்த இடத்திலுமே அறிவில்லாதவர் அப்படிங்கிறதுக்கு அன்னோன் அப்படின்னோ இக்னோர் அப்படிங்கிற வார்த்தையை குரான் எங்கேயுமே பயன்படுத்துற டோட்டல் குரான், இட் இஸ் எ ரிசர்ச். அப்புறம் எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கேட்டா, மொத்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா இப்படித்தான் பயன்படுத்துறான், அறிவு கெட்டவர் அல்லது முட்டாள் என்பதற்கு குரான் சொல்லுகிற விளக்கம் என்னன்னா, அறிவு இருக்குமா, அறிவு அவனுக்கு அறிவு இருக்கும், அவன் நினைச்சுக்குவானா நான் தான் அறிவாளி எனக்கு எல்லாமே தெரியும் போடாமானா. இவனை வந்து குரான் சொல்லுது இவன் முட்டா பையன், இது பூரா குரான்லையும் ஸ்டடி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. இதுல ஏன் அல்லாஹ் இப்படி அதை மட்டும் கொண்டு வர்றான் அப்படின்னு சொன்னா, யார் தனக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்துல இருக்குன்னு ஒத்துக்கிறானோ அவன் தான் அறிவாளி. எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டா தான் அல்லாங்கிறான், அவன் அல்லாஹ் சொல்லிட்டான் இவனை எங்கேயுமே நான் விடுறதில்லை, இவனுடைய நேரடியான இடம் நரகம், உலகத்துல அவனை பார்த்தா செலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அந்த கேட்டகரைஸ் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅரித் அனில் ஜாஹிலீன், நபியே பேசவே பேசாதீங்க. ஏன்னா யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை ஹிம். ஒரு அறிவு கிட்ட, ஒரு அறிவு இல்லாதவன்ட்ட அல்லது பண்பு இல்லாதவன்ட்ட நீங்க அவனை புரிய வச்சு அவனை யூ கேன் எஜுகேட் ஹிம், அவனை அறிவாளியாக உருவாக்க முடியும். என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்ட்டு வர்றவன்ட்ட, இவன் தான் ஏற்கனவே புல்லாயிருக்கான், நம்ம எல்லாமே விளங்கணவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். குரான் சொல்லுகிறது அப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் தான் மடப்பைய, அவன் எல்லாத்துலயும் பிடிவாதம் பிடிப்பான், யாரு சொல்றதையும் ஏத்துக்கொள்ள மாட்டான். இவனை நீங்க விட்டு விலகி போயிருங்க, இவனை எங்க பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிருங்க, இவன்கிட்ட பேசவே பேசாதீங்க. இது குர்ஆனுடைய வாதம். அப்ப இதுல இருந்து ஒரு செய்தி விளங்குது. நமக்கு நல்ல தெரிஞ்ச பெருமானார் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, அறிவை தேடுங்கள் தேடுங்கள். எதை தேட முடியும் ஒருத்தர், எதை தேடுவார் ஒருத்தர்கிட்ட இருக்கு, அவர் போய் திரும்ப எதை தேட போறார், தேட மாட்டார். இன்னொருத்தர் இல்ல, இல்லாதவருக்கு தெரியல. அப்ப யாருதான் தேட முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கு விளக்கம் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல் ஹிக்மத்து தாலத்துல் முஃமின், அறிவு என்பது ஒரு மூமினுடைய காணா போன பொருள். என்ன உதாரணத்துக்கு பெருமானார், அல்லாஹு அக்பர், அப்படி குர்ஆனை திறந்து வச்சா, ஹதீஸ திறந்து வச்சா, இந்த உலகம் என்ன பெருமானார் அப்படி புட்டு புட்டு அப்படி சாரா புளிஞ்சு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம திரும்பவும் சொல்றது, இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸுகள், இந்த ஹதீஸினுடைய மஜ்லிஸுகள், அல்லாஹினுடைய பேசுகள், அப்படி ஒரு விதமான ஒரு போதை. பெருமானார் சொல்லுகிறார்கள், உன்னுடைய அறிவு காணா போன பொருள். ஒரு மனுஷன் எதை தேடுவான், ஒருத்தர் வந்து இப்படி தேடுறாரு, என்னங்க தேடுறீங்க, சும்மா தேடுறங்க, எவனாவது சொன்னா என்ன சொல்லுவோம், சாவியை காணுங்க, ஓ விட்டுட்டார், பாக்கெட்ல வச்சுட்டு ஒருத்தர் தேடுறாரு, அதான் உங்க பாக்கெட்ல இருக்க. அப்ப யார் தேடுவா, பெருமானார் சொல்ற காணா போன பொருள், காணா போன பொருளை தான் ஒரு மனுஷன் இயற்கையிலே தேடுவான். அப்ப ஒரு மூமினுக்குடைய அறிவு இருக்கிறதே காணா போன பொருள். அப்ப ஒரு மூமின் அதை தேடியாகணும், தேடியாகணும். இதுல ரெண்டு செய்தி இருக்கு, உலகத்துல எந்த பொருளையும் ரெண்டு விஷயங்களை கொண்டு அடைந்து கொள்ளலாம். ஒன்னாவது பொருளாதாரம், பொருளாதாரத்தை கொண்டு நமக்கு எது தேவையோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு நீங்க படிக்கிறதுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும், பேனா வாங்கணும், நோட்டு வாங்கணும், காசு அள்ளி செலவு பண்ணி அந்த பொருளை நம்ம மீட்டு எடுத்துட முடியும். அதுல ஆரோக்கியமும் அடக்கம். ஒரு ரொம்ப முடியாம இருக்காரு, ஹாஸ்பிட்டல் போறோம், இதை முடியாதுன்னா பெரிய ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர் போங்க, திருச்சி போங்க, மெட்ராஸ் போங்க, எப்படியாவது காசு குடித்தா செய்தி வந்துடும். இன்னும் சில பொருட்கள் இருக்கு காசுனால வாங்க முடியாது, காலத்தினால் வாங்க முடியும். சில பொருட்களை காசுனால வாங்க, அந்த பையன் அப்ப தான் அஞ்சாவது படிக்கணும், அத்தா சொல்றாரு எப்படியாவது நீ டாக்டர் ஆயிடணும் அப்படி நினைச்ச உடனே அஞ்சாவதுல அவங்க அத்தா கோடீஸ்வரங்கிறதுனால யாரும் அஞ்சாவதுல எம்பிபிஎஸ் பட்டம் கொடுக்க மாட்டான். என்ன வாங்க முடியும், காலத்தால் வாங்க முடியும். அந்த பையன் அதுக்கு ப்ரமோட் பண்ணி 12th படிக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் போயிருச்சுன்னா சில செய்திகளை சம்பாதிச்சிடலாம், பொருளாதாரத்தால் சில செய்திகளை சம்பாதிச்சிடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, பொருளாதாரத்தாலும் கிடைக்காது, காலத்தாலும் கிடைக்காது. எதுன்னா காணா போன பொருள். காணா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பேனா காணா போச்சு, அவர் சொல்றாரு 2 கோடி ரூபாய் தர்றேன், எனக்கு அந்த பேனா வேணும், எவனாவது நான் எடுத்துட்டு தந்துறேன்னு சொல்ல முடியுமா, வேற பேனா வாங்கி தரேன் பாய், அந்த சாவி கொத்து வேணும், 2 கோடி ரூபாய் தலகுனால அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தர் சொல்றாரு எப்படியாவது இந்த பொருளை நான் 1 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன், காணா போன பொருள். வி கேன் நாட் சேலஞ்ச். ஆனா ஒரே ஒரு செய்தி, சும்மா ரோட்ல நடந்து போகும்போது, சும்மா வீட்டுல படுத்துக்கும் போது, சும்மா பெட்ட படுத்து பிறட்டும் போது அந்த பொருள் அங்க கிடக்கலாம், அந்த பொருள் அங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், காலத்தாலும் பொருளாலும் வாங்க முடியாததுதான் இந்த அறிவு. யாரும் தன்னுடைய பொருளாதாரத்தால காலத்தால நீங்க வாங்கி எடுத்துட முடியாது, அதுக்கு வி கேன் நாட் இமேஜ், அது அல்லாஹுவாக பிளஸ்ஸிங். எப்படி ஆரோக்கியம் இருக்கிறதோ, எப்படி மற்ற பொருட்கள் இருக்கிறதோ, அல்லாஹுவாக கொடுக்கிறது. உலகத்துல சும்மா ஒரு பேருக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம், எந்த டாக்டரும் ஆரோக்கியத்தை தர முடியாது, எந்த வாத்தியாரும் அறிவை கொடுக்க முடியாது. இது சுன்னா, உலகத்தினுடைய அல்லாஹுவினுடைய நியதி, அது அல்லாஹுவாக தருகிற பொருள். அதுல மிக உயர்ந்தது அல்லாஹுவினுடைய வேதம். இன்னைக்கு நம்ம இங்க வாய் வழியா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, காது வழியா சில பொருட்கள் தான் இறங்கலாம், இந்த மனதை குளிர்விப்பது அல்லது அந்த மனசுல போய் அதை உட்கார வைக்கிறது அல்லாஹுவினுடைய வேலை. அது யார் யாருக்கு எவ்வளவு எடுத்துட்டு போவாங்க, யாருக்கு என்ன கிடைக்கும் எதுவுமே தெரியாது. பெருமானார் அழகா சொன்னாங்க, நல்லார் அல்லாஹு இம்ரான் சமியா மகாலத்தி என்னிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே போய் இன்னொரு கூட்டத்திலே கடத்தி கொடுக்கிறானே, அந்த செய்தியை சுமந்துட்டு போய் இன்னொரு கூட்டத்திட்டே சொல்றாங்களே, அவங்களுக்கு அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ரஹமத் இறங்கட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எத்தனையோ என்னிடத்திலிருந்து கேட்டவரை விட அவர்த்தேந்து கேட்டவர் பெரிய அறிவாளியா இருக்கும். இப்ப பெருமானாரிடத்திலிருந்து ஒருத்தர் ஒரு செய்தி கேட்டிருந்தா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். உமருக்கு ஈடாக இன்னொரு உமரை உலகத்துல என்னைக்கும் காமிக்க முடியாது. அபூபக்கருக்கு ஈடாக இன்னொரு அபூபக்கரை காமிக்க முடியாது. அன்னை ஆயிஷாவுக்கு ஈடாக இன்னொரு ஆயிஷாவை தலைகளாலும் காமிக்க முடியாது, காமிக்கவே முடியாது. ஆனா ஆயிஷாவை விட ஒரு அம்மா 5 லட்சம் ஹதீச மனப்பாடம் பண்ணிருக்கு இருந்தாங்க அப்படிங்க உலகத்துல. 5 லட்சம் ஹதீச ஒரு அம்மா மனப்பாடம். புகாரி அன்னை ஆயிஷாவிடத்திலிருந்து அறிவித்திருக்கக்கூடிய ஹதீசுகள் மொத்தம் 2240 ஹதீஸ். ஒரு அம்மா 5 லட்சம் ஹதீச மனப்பாடம். ஆனாலும் அந்த ஆயிஷாவுக்கு ஈடாகுமானா ஈடாகாது. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, இங்கிருந்து போகக்கூடிய செய்திகளை சேனலைஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய அந்த செய்தி இருக்கிறதே அவங்க மிகப்பெரிய ஆளுகளாக உருவாகலாம், உருவாகிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த எத்தனையோ இமாம்கள் லட்ச லட்சமா ஹதீசுகளை உருவாக்கி நமக்கு தந்ததுதான் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அப்ப இது ஒரு பரக்கத்தான விஷயம், இதை வந்து யாருமே கொடுக்க முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, எந்த இமாமுக்கும் யாரும் கூலி கொடுக்க முடியாது. நேரத்துக்கு கூலி கொடுக்கலாம், நேரத்துக்கு கூலி உண்டு. இமாம் தொழு வைக்கிறதுக்கு கூலி கொடுக்க முடியாது. டாக்டர் கொடுக்கற நேரத்துக்கு தான் கூலி, அவன் சுகம் தர முடியாது. எந்த டாக்டரும் நான் ஷிஃபாவை தர்றேன் அப்படின்னு எவனாவது சொன்னா அப்படின்னு சொன்னா அவன் அல்லான்னு சொல்றான்னு அர்த்தம். ஷிஃபாவை அல்லாஹ் மட்டுமே கொடுக்க முடியும். அப்போ இந்த செய்திகளை எல்லாம் பெருமானா நமக்கு சொல்றான். அதுல அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், ஒரு வித்தியாசமான ஆயத்து இந்த ஆயத்து. அதுல அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்குள்ள போங்க, நரகத்துல எரியுங்க நீங்க. இன்னக அந்தல் அசீசுல் கரீம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தான். அசீஸ் என்று சொல்றது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், இது அல்லாஹ் பேர். கரீம் என்று சொல்றது அல்லாஹ் பேர். இந்த ரெண்டு வார்த்தையுமே அல்லாஹ் நரகவாதிகளுக்கு போடுறான். இது ஒரு அதனாலதான் இது வித்தியாசமான ஆயத்து. அசீஸ் என்ற பெயர் அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்துல் அசீஸ் தான் பேர் வைக்கணும். அதே மாதிரி கரீம் என்ற வார்த்தையும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான வார்த்தை. ஆனா நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், துக் இன்னக அன்தல் அசீசுல் கரீம். நரகவாதிகளே, நீங்க நல்ல சுவைங்க, இந்த நரகத்தினுடைய வேதனையை நீங்கள் நன்றாக சுவையுங்கள். நீங்கள் அசீஸ், அசீஸ்னா சக்தி உள்ளவன் அர்த்தம். அல்லாஹினுடைய பேர்ல அசீஸ். இந்த உலகத்துல நான் தான் சக்தி உள்ளவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல என்னை தாண்டி எவன்டா என்ன செய்ய முடியும், நான் யாரு தெரியுமா, நான் நினைச்சா அப்படின்லாம் நீ உலகத்துல பேசிக்கிட்டு இருந்த. அசீஸ், அசீஸாக நீ உலகத்துல சக்தி வாய்ந்தவன் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. கரீம், உன்ன நீயே சங்கையானவனா முடிவு பண்ணிட்ட. நான் தான் விஐபி, நீயே முடிவு பண்ணிக்கிற. நான் தான் ரெட் கார்பெட், நான் யாரு தெரியுமா, என்ன பார்க்க வரணும்னா 5 பேர் வெளியே நிக்கணும், என்கிட்ட டைம் வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கண்ணியத்தெல்லாம் எதிர்பார்த்திய. இன்னைக்கு அதனுடைய கூலியாக உனக்கு தரப்பட போறது இந்த நரகம். உள்ள போய் நீனே உழுவுங்க. நல்லா இதுக்கு சொல்ல, இதை ஏன் எல்லாம் இந்த ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தினான் அப்படின்னா, எந்த நேரத்துல இந்த மனிதன் தன்னை சக்தி உள்ளவனாக உணர்றானோ அன்னைக்கு எல்லா பக்கம் திரும்புறது இல்லை. உலகத்துல தன்னுடைய வாலிப முறுக்கு சம்பாத்தி அங்க போறது இங்க போறது அப்படின்னு தொழுவேன். அதெல்லாம் பின்னாடி பார்த்தோம். அதெல்லாம் பண்றது அல்லவா, லேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலான்னு நினைச்சுக்கிறான் அல்லாது. ரெண்டாவது என்ன சொல்றான், நம்ம அல்லாஹ் அவனுக்கு அந்த சம்பா அவனுடைய சக்தி அவனுக்கு கொடுத்து அறிவை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுத்துறான்னா தலை கால் புரியறது இல்லை, தலை கால் புரியறது இல்லை. அல்லாஹ்வை சுத்தமா மறக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த ரெண்டு நேரத்துல நீ உலகத்துல எப்படி நின்ன, ஒரு காலம் மாறுகிறது, தரைகள் தலை நரைக்குது, தாடி நரைக்குது, உடம்பினுடைய எலும்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தன்னுடைய பணியை மறுக்கிறது. அப்போ பெத்த புள்ள மதிக்கிறது இல்ல, கெட்ன பொண்டாட்டி மதிக்கிறது இல்ல. யாரெல்லாம் கீவ்ல வந்து நின்று பார்த்தானோ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறார்கள். அன்னைக்கு 60 வயசுல 70 வயசுல ஞானம் பிறக்குது. விரட்டி பள்ளியாசலுக்கு வர்றான், எல்லாம் விரட்டி விட்டு நமக்கு இங்கே வழி இல்ல போலுக்கு அப்படின்னு இங்க வந்து முசல்லால மதியானத்துல லுஹா தொழுகி, லுஹா தொழுகி அசர் தொழுகி, அதுக்கு பின்னாடி திக்ர் மஜ்லிஸ் நடக்குது. அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு உன்னை நான் என்னைக்கு நல்லா வச்சிருந்தானோ அன்னைக்கு என்ன நினைச்சு பாத்தியா நீ. ஹதீஸ்களில் வருது, பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள், நீங்கள் நன்றாக இருக்கும் போதும் மீண்டும் மீண்டும் அல்லாஹுவை நினையுங்கள், உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவன் உங்களை. இதனுடைய குணம் நமக்கு அப்படி நேர் எகெயின்ஸ்ட். எப்ப நமக்கு சிரமம் வருது அப்பதான் பள்ளியாதுக்கு போவோம், அப்பதான் அவன் நமக்கு தேவைப்படுவான். ஆனா பெருமானார் நேரம் மாத்தி சொல்றாங்க, உங்களை அல்ல நல்ல நிலையில வச்சிருக்கும் போது மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லுங்க. அவனோட உள்ள டச்ச, அவனோட உள்ள கனெக்ஷனை அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிரமம் வருகிற நேரத்தில் அல்லாஹ் உங்களை நினைப்பார், உங்களுக்கு அதனுடைய பரிகாரங்களை கொண்டு வந்து தருவார், உங்களுடைய தரஜாக்களை அதன் மூலமாக உயர்த்துவார். அப்போ இந்த செய்தியே இந்த இடத்துல கொடுக்குறாங்க. மூணாவதாக சொல்றாங்க, இந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், பிமா குன்தும் தக்ஃபுரூன். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த தக்ஃபுரூன் என்று சொன்னால் மறுத்ததனால், குஃப்ரு செய்ததனால் என்ற அர்த்தம். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், வெறும் காபிர்களுக்கு மட்டும் இந்த தண்டனை அல்ல. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நரகத்துல முஸ்லீம்களும் இருப்பாங்க, அல்லாஹ்வை நம்பியவர்களும் நரகத்துல இருப்பாங்க. பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் ஏன் குஃப்ரு செஞ்சீங்களோ அதனால உன்னை நரகத்துல போட்டேன்னா, அல்லாஹ் இந்த இடத்துல மிக கவனமாக வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். நீங்க சிறுக்கு செஞ்சதுனாலன்னு அல்லாஹ் சொல்லல, நீங்க சிறுக்கு செஞ்சிட்டீங்க அல்லாஹ்க்கு அதனால உங்களை நரகத்துல, அப்படி சொல்லல, குஃப்ரு செஞ்சதுனால. இதற்கு ஒரு இமாம் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, குஃப்ரு என்பதற்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்றாவது ஈமானுக்கு மாற்றமான ஒரு நிலை, அல்லாஹ் ஒருத்தங்கிறதுல மாறுபாடான நிலை. ரெண்டாவது நன்றி மறக்கிற நிலை, அதுவும் குஃப்ரு தான், அதுவும் குஃப்ரு. ஈமானுக்கு மாற்றமான நிலையில் யார்கள் காஃபிர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் நரகம் உண்டு. ரெண்டாவது நன்றி மறந்த நிலையில் யார் வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த எத்தனை நியமத்துகள், எத்தனை நியமத்துகள், சட்டையே செய்யாம இருக்கிறது நன்றி மறக்கிறதுங்கிறாங்க. என்னது அந்த நியமத்துகளை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கூட வந்து கேர் பண்றதே கிடையாது, அது நன்றி மறக்கிறது. அப்போ அது அனுபவிக்கிற போது உலகத்துல சாதாரணமா ஒருத்தன் ஒரு பேனா வாங்கினா கூட அவன் தேங்க்ஸ் சொல்றானான்னு பாக்கலாம், கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு சும்மா பேனா கொடுத்தா லூப் பேலா இருப்பாங்க, இந்த மாதிரி இவனுக்கு கொடுக்க கூடாதுதானா. ஏன் ஒரு பேனா வாங்கி திரும்ப கொடுக்கும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்ல முடியல, ஒரு 5 ரூபாய் பேனாக்கா வேண்டி அவன் எதிர்பார்க்கிறான். நம்மளை படைச்சி இவ்வளவையும் கொடுத்து அல்லாஹ் சொன்னான், நன்றி தான் உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்த்தது. அப்ப அந்த குஃப்ரானும் ஞாமத் எப்போதெல்லாம் முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறதோ அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதனுடைய பகரமாக நாளை நீங்கள் நரகத்திற்குள்ளே நுழைவதற்கு ஏற்படும். அப்ப இந்த உலகத்துல நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது என்ன, ஒன்றாவது சொல்லால், அட்லீஸ்ட் முதல்ல உள்ளது சொல்லால், அல்லாஹ் நமக்கு ஒன்ன தந்தான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய முறை, சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நைட்ல போயிட்டு தன்னுடைய பெட்ல உட்கார்ந்த உடனே அப்படியே தனக்கு காலையிலிருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் காலையில கொடுத்து சாயாலிருந்து ஆரம்பிச்சு சொல்றாங்க, எல்லாவற்றையும் யோசிச்சுட்டு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லா. ஒரு டீக்கு அல்ஹம்துல்லா, முதல்ல எந்திரிச்ச உடனே காலையில கிடைச்ச அந்த டீ இருக்கிறதே அதுக்கு அல்ஹம்துல்லா சொல்லி பழகுங்க. அஸ்ஸாம்ல விளைஞ்ச தேயிலையை இங்க வரையும் கொண்டு வந்து தர்றது மத்தவனால முடியாது, ரப்பு கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கான், அதுல உன் பேர் எழுதி வச்சிருந்திருக்கான். இப்படிலாம் இது இந்த டீல இருந்து ஆரம்பிச்சு கடைசி நிலை வரை பகல்ல நீங்க போனது, சந்தித்தது, மனிதர்கள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய பொருளாதாரம், இத ஒரு மனிதர் வழக்கமாக்கிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா இயற்கையிலே அந்த குணம் வந்துடும். எது நமக்கு கிடைச்சாலும் இது நம்மளோடது இல்ல, இது அல்லாஹ் கொடுத்தது, இது என்னோடது இல்ல, இது அல்லாஹ் கொடுத்தது, எனக்குரிய அறிவு, ஏன் அறிவு இல்ல. ஒரு மனுஷன் எப்போதெல்லாம் திரும்ப திரும்ப இதை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அந்த நன்றியை மட்டும் செலுத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பேன். காலையில குடிச்ச டீக்கு எவன்லாம் நன்றி சொல்றானோ ஒரு காலமும் அல்லாஹ்வுக்கு சக்கரை நோயை விட மாட்டான், சக்கரை நோயை விட மாட்டான். இவன் ஏன் திறமையு குடிச்சு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நல்லா மண்டையை வலிக்குது. இன்னொரு டீயை போட்டு கூடுதல் குடிச்சு முடிச்சுட்டு அந்த வந்த பொருளுக்கு நன்றி செலுத்தான், என்ன டீ மண்ணு மாதிரி இருந்துச்சுங்களான். அப்ப கொடுத்தது யார், இவன் நினைச்சுக்கிட்டான் மனைவி கொடுத்தான், மனைவி இல்ல, மனைவிக்கு கொடுத்தது யார், அங்கிருந்து எங்கிருந்து வந்தது சோர்ஸ். மற்றதுக்கெல்லாம் அகண்ட பார்வை வைக்கிற நாம் இந்த விஷயத்துல ஏமாந்து போயிருவோம். நல்ல குர்ஆன்ல சொல்றான், என்றைக்குமே எனக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். சொல்லால் நன்றி, அடுத்து செயலால் நன்றி. நம்ம ஏற்கனவே இந்த சூரா யாசினுடைய ஜூஸா நம்ம பார்த்தோம், உலகத்தினுடைய எல்லா பொருட்களுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய காலையில எந்திரிச்சு வெளியே போனவன நாம் பார்க்கிற சூரியன் நமக்கு பாடம் நடத்த வேண்டும், அதுதான் ஒரு முஸ்லிமினுடைய பேசிக் திங். அந்த சூரியனை பார்த்த உடனே எனக்கு பாடம் கிடைக்கல, நாம் பாட்டுக்கும் மணி 7 ஆயிடுச்சு போனது, நல்ல சூரியன் வந்துருச்சுன்னு போறேன் அப்படின்னு சொன்னா, வி ஆர் நாட் முஸ்லிம். வெளியில தாடிகள், தொப்பிகள், ஜிப்பாக்கள் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஒரு பெரியவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானவானா கூட இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் செய்தி அல்ல. அந்த சூரியனை பார்த்த உடனே எனக்கு பாடம் கிடைக்கணும், இந்த சூரா யாசின்ல நம்ம முழுக்க முழுக்க படிச்சது அதுதான். உங்களுக்கு அல்லாஹ் கொட்டை உணவுகளை தந்தார். தொண்டையில அடைக்கும் போது அல்லாஹ் நினைக்கிறதுக்குண்ணா, நீங்க ஆப்பிள வெட்டி உள்ள இறக்கும் போது அந்த கொட்டை மாறி போயிருச்சுன்னா, தொண்டையில அடைக்கும் போது அழடா இதை தந்தவன் ரப்பு இதை எப்படி எனக்கு உள்ள இறகுறான். எல்லா பழங்களிலும் கொட்டையை வைத்திருப்பதின் ரகசியத்தை பற்றி சூரா யாசின் சொன்னது அல்லாஹவை நினைப்பதற்காக வேண்டும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட. அப்போ அந்த நினைவுகள் மாறி மாறி வருகிற போது, நேற்று கூட ஒரு இடத்துல சொல்லும் போது சொன்னேன், ஒருத்தர் சொன்னார் காது வழியாக கேட்ட செய்தி, அவர் சொன்னாரு இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி உலமா, அல்லாஹவை பயப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா உலமாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான். அப்ப அஜர்த்துமாருக்கு தான் அல்லாஹ பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அதை கிண்டலா. அப்ப அல்லாஹ பயப்படுறவன் யாரு? அப்ப அஜர்த்துமாருக்கு மட்டும், மத்தவனுக்கு எல்லாம் பயமே இருக்காதா? மத்தவன்லாம் இப்ப தொழுவுறவனுக்குலாம் பயம் கிடையாதா? இப்ப அஜித்து மட்டும் அல்லாஹ் வந்துட்டு அவர் மட்டும் சொருக்கம் போயிடுவாரு, மத்தவன் எல்லாம் எங்க போறது நரகத்துக்கா போறதுன்னு ஒருத்தன் கேட்கறான், முட்டாத்தனமான கேள்வி. அதுக்கு அப்புறம் திரும்ப விளக்கம் சொல்றாரு, யாரெல்லாம் அல்லாஹ பயப்படுறானோ அவன்லாம் அஜித்தான் அப்படிங்கிறான். இவரு திருப்பி பிடிச்சி எவன்லாம் பயந்தானோ அவன்லாம் அஜித்தான். அதை பயம் பேசுங்க, அதான் சொன்னேன், எந்த குர்ஆனுடைய ஆயத்துக்குமே முன்னையும் பின்னையும் பாகம், முன்னையும் பின்னையும். அதனுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் மழைனா என்னன்னு பேசுறான். அதுக்கு முன்னாடி இது நல்லா விளங்கணும், ஆலிம்கள்னு பேசுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் பேசுற டாபிக், நாம் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறோம், அந்த மழையின் காரணமாக பூமிகளை எல்லாம் நாம் குற்பூண்டுகளை விளைய வைக்கிறோம், பூமிகளை வந்து அப்படியே நாம் சாந்தப்படுத்துகிறோம். அந்த பூமியிலிருந்து உங்களுக்கு திராட்சைகள் வருகிறது, உங்களுக்கு சரா உங்களுடைய விவசாய தலங்கள் கிடைக்கிறது, இன்னும் மலைகள் அடுக்கடுக்கான மலைகளை ஒமினல் ஜிபாலி ஜுததும் பீதும் ஒகுமரும் முஃதலிஃபுன் அல்வான் அந்த ஆயத்துல எழுதுறான், அடுக்கடுக்கான மலைகளை வெள்ளக்கலர் கருப்பு கலர் பாதைகளை உடை மலை, இப்படி நாம் மலைகளை ஆக்கி வைத்திருக்கிறோம். திரும்ப மீண்டும் சொல்லுகிறான் ஒமினல், அதே மாதிரி மனிதர்களில் நாம் பல நிறங்களாக படைத்து வைத்திருக்கோம், கால்நடைகளில் பல நிறங்களாக நாம் படைத்து வைத்திருக்கோம். இப்படி வரிசையா அல்லா பேசுறான். இப்ப மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் பேசினது மலையை பத்தி பேசினா, வானம் வான மண்டலங்களை சார்ந்தது. அப்புறம்னா ஒருத்த மனுஷன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வான மண்டலம் அந்த சாஸ்திரத்தை குறித்து ஒருத்தன் படிக்கணும், மலை எப்ப வரும் அப்படின்னு. அப்புறம் இந்த குருட்டை பத்தி பேசணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பயாலஜி படிக்கணும், பாட்டனி படிக்கணும். அப்புறம் மலைகளை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது சார்ந்த அந்த செய்திகள் படிக்கணும். மனிதர்களை பத்தி படிக்கணும், ஒமினல் ஒமினல் இன்ஸ் அல்வா முஃதலிஃபுன் அல்வானு, மனிதர்கள்ல பல கலர்களாக பல நிறங்களாக நம்ம அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப மனிதர்களுக்கு பற்றி உண்டான படிப்புகள் அது என்ன இருக்கோ அதை படிக்கணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜுவாலஜியை பத்தி எல்லாம் பேசலாம், விலங்கினங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு ஒக்கதாலி எல்லாம் சொல்றான். இப்படித்தான் எப்படி இப்படித்தான் எக்ஸல்லாக அல்லாஹவை உலமாக்கள் பகிர்ந்து வரும். அப்ப ஒரு மனுஷன் அல்லாஹ் பயப்படணும் அப்படின்னு சொன்னா ஜுவாலஜி தெரியணும், பாட்டனி தெரியணும், பிசிக்ஸ் தெரியணும், கெமிஸ்ட்ரி தெரியணும், உயிரியல் தெரியணும், எல்லாமே தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் அவனால அல்லாஹ் பயப்பட முடியும். இந்த சப்ஜெக்ட் அப்படியே வச்சுட்டு உலகத்துல இன்னைக்கு பாட்டனி தெரிஞ்சவன் உண்டு, கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவன் உண்டு, பெரிய பெரிய அறிவாளிகள் அதுல உண்டு, அவன்லாம் அல்லாஹ் பயப்படுறானா? எந்த சயின்டிஸ்டாவது அல்லாஹ் பயப்படுறானா? அல்லாஹ்வினுடைய அடியானாக ஆகிறானான்னு பார்த்தா இல்ல, அவன் பூராமே வந்து மதத்தை மறுத்தவனாக இருக்கிறான். அப்ப ஆயத்துக்கு அதுக்கு முரணான செய்தியாக இருக்கிறது. அப்படின்னா அதுல அல்லாஹ் தருகிற தகவல் என்ன தெரியுமா? அழகா அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, அல்லாஹ் மலை என்று சொன்னது குர்ஆன், அல்லாஹ் மலை என்று சொன்னது குர்ஆன். எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் மலையை பற்றி பேசுவான். மலைக்கும் குர்ஆனுக்கும் மிகப்பெரிய ஒப்புவமானம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தில் மனிதர்களால் எந்த பொருளையும் சமைக்க முடியும் மழையை தவிர. உலகத்தில் எல்லா பொருளையும் மனிதர்களால் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட முடியும். எந்த மனிதனாவது எந்த சயின்டிஸ்டாவது பத்து பேர் சேர்ந்து நாங்க இன்னைக்கு மழை பெய்ய பக்கி போறோம்டானா, இந்நேரம் தமிழ்நாட்டில் பஞ்சம் இருந்திருக்காது, இந்த வறட்சி நிலவி இருக்காது, முடியாது. மனிதன் எவ்வளவு பெரிய அறிவுக்கு போனாலும் தண்ணீரை கொண்டு வர முடியாது. இரண்டாவது, தண்ணீர் இல்லை என்று சொன்னால் பூமி இந்த வறண்ட நிலைதான், இதை யாராலையும் மாற்ற முடியாது. எப்படி இருக்கு எல்லா பொருளும் அப்படி, மரங்கள் எல்லாம் உள்ளே போகுது, காப்புள்ள அப்படி மனிதர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஓவர் நைட்ல, ஒரே நைட்ல பத்து மணிக்கு ஆரம்பிச்சு காலையில அஞ்சு மணி வரைக்கும் அல்லாஹ்வினுடைய மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. மறுநாள் பார்த்தா எல்லாமே மாறிடுது, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் அப்படி பசுமையா, மறுநாள் வெளியே வந்த உடனே அந்த பூமியினுடைய நிலைமையே தலைகளமா இருக்கு. அந்த ஆயத்துல அது அல்லாஹ் முதல்ல சொல்றான், இந்த மலைக்கு ஒப்பானதுதான் நம்ம குரம், அந்த பூமிக்கு ஒப்பானதுதான் உங்கள் இதயங்கள், மலைக்கு ஒப்பானதுதான் நம்முடைய வேதம், பூமிக்கு ஒப்பானதுதான் உங்களுடைய இதயங்கள். எப்போது இதயங்கள் வறண்டு போகிறதோ அங்கே அல்லாஹினுடைய மழை கொட்ட வேண்டும். அது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அல்லாஹினுடைய மழை அங்க கொட்டுச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறான், என்ன மாற்றம் தெரியுமா நடக்கும், என்ன மாற்றம், யார் யாருக்கு நான் நாடுகிறேனோ அது சார்ந்த அறிவை அவருக்கு நான் அதிகப்படுத்துவேன். சில பேருக்கு பாட்டனி, சில பேருக்கு ஜுவாலஜி, சில பேருக்கு அவர் அதை வச்சு என்ன தெரியுமா செய்வார், உடனே அவர் பாட்டனில பெரிய ஆளாவர் அவர்ல, அந்த மரத்தை பார்த்த உடனே பார்த்து பார்த்து அழுவான், ஆஹா என்ன அல்லாஹினுடைய அத்தாட்சிமா. சில பேர் மனிதர்களை பார்த்து பார்த்து அழுவான், எப்படிலாம் இருக்கான், எப்படி அல்லாஹ் இப்படி படைச்சு வச்சிருக்கேன், ஒரே மாதிரி மூக்கு, ஒரே மாதிரி கண், ஒரே மாதிரி எல்லாமே, அண்ணன் தம்பி ஒரே வீட்டுல இல்ல ஒரே நேரத்துல ஒத்த பிள்ளையா பிறந்த ரெட்ட பிள்ளைகள், மழைக்கும் மடுவுக்குமான குணாதிசய வித்தியாசம், இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லை குணத்துல, ஒரே நேரத்துல ஒரே தாய் ஒரே கணவனுக்கு குழந்தைகளாக பிறந்தது. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின், இந்த சீக்ரெட்டை ஒருத்தனுக்கு பார்க்க தெரிஞ்சிருச்சு, இவன் என்னத்தை பாக்குறான், அந்த பொருளை பார்க்கல, அந்த குழந்தைகளை பார்க்கல, மரத்தை பார்க்கல, ஜுவாலஜியை பார்க்கல, உயிரினங்களை பார்க்கல, இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற ரகசியம் என் ரப்பினுடைய ரகசியம், அதுதான் செய்யும். இது எதுவுமே படிக்காம ஒருத்தர் அதை வழங்கினாருன்னா அவர் தான் உலமான யார், அல்லாஹ் கொடுக்கிற செய்தி. இவ வந்து அல்லாஹ் இப்ப தக்வீர் கட்டுறது இல்ல, அல்லாஹ் சொல்றான் இதுல பார்க்க தெரியுது, என்ன என்ன பார்க்க தெரியும், அன்னைக்கு சொல்லும்போது அதான் சொன்னேன், லா இல்லாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கே, வெறும் முதல் நாள் கலிமா மொழிகிறதுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்லையும், ஒவ்வொரு செயல்லையும் இந்த மரத்தை பார்த்த உடனே லா இல்லாஹா இல்லல்லாஹ் முதல்ல இங்க வரணும், லா இல்லா எந்த இந்த மரம் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பினுடைய செய்தி, லா மௌஜூத இல்லல்லாஹ் தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு பொருளும் இல்லை அல்லாஹினுடைய குதிரத்தை கொண்டே தவிர. அப்ப இதை பார்க்கும் போது அவருக்கு அந்த நினைப்பு வரணும், என் ரப்பு யார், எப்படி எல்லாம் வச்சிருக்கான், என்ன எப்படி வச்சிருக்கான், ஒஃபி அம்புசிக்கும் அஃபல்லா துபுசிரோன், உங்களுக்கே தெரியாது நீங்க யாருன்னு, உங்களுக்குள்ளே என்ன பொருட்களை எல்லாம் அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறார், உங்களுடைய ரகசியம் என்ன, அல்லாஹ் அக்பர், அந்த செய்தி அதான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவ்வளவையும் கொடுத்து என்னை எப்படி நீங்கள் மறக்கிறீங்க, எனக்கு எப்படி நீங்க நன்றி செலுத்தாம இருக்கீங்க, எப்படி மனசு வந்துச்சு, அல்லாஹ் கேட்கிறான் எப்படி மனசு வந்துச்சு, இந்த மனம் எங்கிருந்து வந்தது, ஒரு நாளைக்காவது ஏதாவது ஒரு நேரத்துல கூட நன்றி நீ செலுத்த மாட்டாயா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, என்னைக்காவது ஒரு நாளைக்காலும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாப்பா மன்னிப்பு எப்போதும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஒரு வசனத்துல மிக அழகாக அழகாக சொல்லுவான், ஒரு வசனத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ரெண்டு தடவை சோதிக்கப்படுகிறார்கள், யுஃப்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன், யுஃப்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன், 2017 அந்த செய்தி எல்லாம் சொன்னான், 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு இறக்குனது மட்டுமல்ல இன்னைக்கும் சொல்றான், ஆண்டில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அவனை சிரமத்துக்கு நாம் உள்ளாக்குறோம், நாம் சோதிப்புக்கு உள்ளாக்குறோம், அவர்கள் அப்பயாவது தௌபா செய்யணும் நினைக்க வேண்டாமா, அல்லாஹ் கேக்குறான், அவனை அந்த சோதனைக்கு உள்ளாக்குனது, ஆஸ்பத்திரிக்கு போக வச்சது, பொருளாதாரத்தை நொடிக்க வச்சது, அவனுடைய பினான்ஸால கீழே உள்ள வச்சது, அவனுடைய பொருளா அவனுடைய தொழில்துறைகள்ல நஷ்டத்தை ஏற்படுத்த வச்சது நான் தான், ஏன் ஏற்படுத்த வச்சேன், அப்பயாவது இப்படி திரும்பி அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கன்னு கேட்க மாட்டான், அப்ப எவ்வளவு பெரிய ஆசையும் பிளஸ்ஸிங்கும், அவர்கள் ஆண்டில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சோதிக்கப்பட்டும் நம்மிடத்தில் தௌபா செய்கிறார்களா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த சோதனை இருக்கே, இது நமக்கு அல்லாஹ் சோதனைன்னு கொடுக்கறது இல்ல, நம்மளை திருப்பி விடுறது, நம்மளுக்கு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கறது. வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பேரை பார்ப்போம், சில இடங்கள்ல அவர்களுக்கு சங்கடம் படும் போது பயங்கரமா ஆபீதாயிருமா, எங்கேயாவது நல்லா இருந்த தொழில் டபக்கன் கீழே போயிடுச்சு, திடீர்னு பள்ளியாசலி போறாரு அப்படி சொல்லுவாரு, அப்படி டோட்டலா மாறிடுவார் எல்லாமே, அவருடைய பேச்சு கீச்செல்லாம் அப்புறம் சுபானாலும் அந்த ஒரு நிமிஷம் அந்த மனசு மாறியதுதான். நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி பள்ளியாசலுக்கு போடணும், ஜிப்பா போடணும், அத்தர் அடிக்கணும், இங்க உட்காரணும், கையை தூக்கணும், கேட்கணுங்கிறதெல்லாம் இட் இஸ் எ செகண்டரி, எந்த கார்னர்ல நின்று அது எங்க அவர் 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 இருக்கக்கூடிய தொழில்துறையாக அல்லது ரோடாக அல்லது வீடாக எங்க நின்னு மனசு ஒரு டேர்ம் இப்படி மாறுது யாழ்லா அப்படின்னு தானே முடிச்சு. அதுக்கு பள்ளியாசை தொப்பி தாடி அங்க தத்தர் எதுக்கு அதுக்கு முன்னாடி எந்த வேலையும் கிடையாது. அந்த மனசுக்கும் அல்லாஹ் மனசு மூசா அலை இஸ்லாம் காலத்துல நடந்த வரலாறு. அது ஒருத்தன் உங்களோட பாவியா இருக்கான், கொஞ்ச நேரத்துல மழை கொட்டுது, யாரு அந்த பாவியா அது மனுஷ என்ன நடந்துச்சு. பாவிகளை அடையாளம் காட்டுகிற குணம் எனக்கு இல்ல, நான் ஏன் உங்கள்ட்ட காட்டணும். அவன் என் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு, நீங்க நபியா இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த வேலை தேவை. அதே மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கார், யாரோ பாவியா அல்ல பாவத்தை மன்னிக்க மாட்டான், உடனே அங்க அலல உழுவுல பொருள் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன வச்சுட்டு என் ஒரு ஆளால இப்படி ஒரு பெரிய அப்படி தபக்கு நல்லா மாட்டான். அந்த மனோநிலை மாற்றங்கள் அதுக்குதான் இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் குஃப்ர் செய்தீர்கள் அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை மறுத்தால் நீங்கள் ஏற்கனவே எல்லாம் சொன்னா நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். எல்லா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு, திரும்புங்க 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 திரும்புங்க, நன்றி உள்ளவர்கள் ஆயிருங்கன்னு சொல்லப்படு. எல்லாத்தையும் மறுக்கிற என்னன்னு கேட்டா நான் பிஸியா இருக்கேங்கிற. அதுக்கு இது காரணம் இல்லையடா, நான் வந்து நான் கடுமையான பிஸி என்னை எவனும் பார்க்க முடியாதுங்கிற. இதுக்கு இது காரணம் இல்லையே, இன்னும் கொஞ்சம் முட்டாத்தனத்தை வளர்த்துக்கிறேங்கிறான் அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் முட்டாத்தனத்தை எங்கேயாவது போய் தேடி அந்த குர்ஆனையோ ஹதீஸையோ படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க, நீனே மூடிக்கிற சென்ற இழுத்துக்கிற. நமக்கு எல்லாமே தெரியல, என்னத்தை பூசா சொல்லிட போறாங்க. எல்லா மஜ்லிஸுகளுமே பரக்கத்துடைய முடிஞ்சு. எந்த செய்தி எந்த மனதில் எந்த நேரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு செய்தி டக்குன்னு போய் உள்ள உட்காரலாம், டோட்டல் லைஃப் மாறிடும், டோட்டல் லைஃப் எல்லாம் அப்படி மொத்தமா மாறிடும். அல்லாஹ் அந்த வார்த்தை எங்கிருந்து எப்ப வரும் தெரியவே தெரியாது. அதை தேடிதான் ஓட சொல்றான், அதை தேடி ஓடும் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்துல உடனே சொல்றான் அந்த நரகத்தில் என்ன நடக்கும். இது ஒரு அருமையான செய்தி. மனிதர்களை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீங்க, நம்ம டெக்னாலஜியில வளர்ந்துட்டோம், நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, நாம் என்ன செய்வோம் தெரியுமா. அல்லாஹ் கேக்குறான், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த செய்தியை சொல்லும் போது, இந்த சூரா யாசீனை வாசிக்கும் போது, அன்னைக்கு லேப்டாப் இல்ல, ஐபேட் இல்ல, இன்டர்நெட் இல்ல, இமெயில் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐபோன்ஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. அடுத்து இன்னொரு பல ரெண்டு மூணு வருஷங்கள்ல ஒரு கருவி வரப்போதான், அந்த மனுஷன் அந்த மொபைல கையில எடுத்து இப்படி பார்த்த உடனே அவனுடைய சுகர் லெவல் என்ன, பிபி லெவல் என்ன, என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, இவன் மூடி எப்படி இருக்கான் எல்லாத்தையும் இட் ஸ்கேன், உடனே ஸ்கேன் பண்ணி அது சொல்லிருமா, ஓ மூடு இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு, உனக்கு பிபி இருக்கு, உனக்கு சுகர் இருக்கு. இப்ப நம்ம சொன்னா நம்ம ஒத்துக்குவோம், ஏன்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் என்னெல்லாம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. அவளையும் கொண்டு வந்துட்டான் அன்னைக்கு. நம்ம போன் வந்து டாக்டர்கள் எல்லாம் பல பேர் காணாம போவான்னு அதுல எழுதலாம், பல டாக்டர் இல்லாம அதுவே உடனே சஜஸ்ட் பண்ணுமா இந்த மாத்திரை தின்னு உனக்கு சரியா போயிடும். இந்த காலத்துல இன்னைக்கு நம்ம இந்த ஆயத்து வழங்கலாம், அன்னைக்கு சஹாபாக்கள் அப்படி நம்பினாங்க. அல்ல அதுல சொல்றான், அன்றைய நாளில் நஹ்திமு நாம் முத்திரையிடுவோம் அல அஃவாஹியின் அவருடைய வாய்களின் மீது. வி சீல் இட், அல்லாஹ் சொல்றான் வி சீல் இட், அவருடைய வாய்களை நாம் முத்திரையிடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம் அவருடைய கரங்கள் பேசும். வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது எதுவோ அதற்கு அவர்களுடைய கைகளும் அவருடைய கால்களும் சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிச்சுட்டான். இன்னைக்கு டிஎன்ஏன்னு சொல்றான், இன்னைக்கு வந்துட்டான் ஓரளவு கடைசி உலகமுடைய டிஎன்ஏ எடுத்தா எல்லாத்தையும் பாத்திரலாம். உடனே டிஎன்ஏ டெஸ்ட் போடு, இவன் யாரு என்ன ஏது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். ஓரளவு இன்னைக்கு வந்திருக்கான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நம்மை படைத்தவன், இதெல்லாம் தாண்டி நம்மை உள்ளே வாங்கியவன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி நிக்குது, டிஎன்ஏலால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுலயே சொல்றான் டிஎன்ஏலால எந்த அளவுக்கு கண்டுபிடிக்குமோ கண்டுபிடிக்க முடியுமோ உங்களுடைய எண்ணம் மாறுச்சு அப்படின்னு சொன்னா டிஎன்ஏவே மாத்திருந்தான். நம்ம எண்ணம் மாறுது, டிஎன்ஏ மாறுது. அப்போ அந்த நம்பிக்கை எல்லாம் அதுல சொல்றான், அவருடைய வாய்கள் முத்திரையிடப்படும், அவருடைய கைகளும் கால்களும் அவர்களுக்கு சாட்சி சொல்லும். கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு முஸ்லிமினுடைய ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். ஃபவஹிக, பெருமானார் சிரித்தார்கள். ஹத்தா பதத் நவாஜிது, அவருடைய கடவா பல்லு தெரிஞ்சு. பெருமானார் கடவாய் பல்லு தெரிய சிரித்தது சில நேரங்களில் மட்டும்தான். அது எப்போதும் புன் ஊர்வல் மட்டும்தான் பூப்பாங்க, ஒரு புன்னகை மட்டும்தான் இருக்கும். ஹாஹா அந்த கடவாப்பல் தெரிய பெருமானார் சிரிச்சது இல்ல சில நேரங்கள்ல, அதுல அதுவும் ஒரு நேரம் சிரிச்சிட்டு பெருமானார் திரும்ப எங்களை பார்த்து கேட்டாங்க, நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. குல்னா, நாங்கள் சொன்னோம், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், மின் முஜாதலத்தில் அப்தி ரப்ப, நாளை கியாமத்தில் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சொற்போரை குறித்து நினைத்து நான் சிரித்தேன் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அது சாதாரண சிரிப்பல்ல, அதான் வித்தியாசம். நல்ல கடவாப்பல்ல திரிக்கிற அளவுக்கு சிரித்தேன். என்ன யோமல் கியாமா யகூலு ரப்பி அலம் தஜ்ர்னி மின் அல்துல், பெருமானார் சொல்றான் கியாமத்து நாள்ல வந்து நின்றுட்டு இந்த மனுஷன் கேட்பானாம், யாழ்லா எனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கல்ல, எப்படி கேப்பானா, நீ வந்து என்னைக்குமே நீதம் செலுத்தக்கூடியவன், எனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாக்கு கொடுத்திருக்கிறாயா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் பார்த்து கேப்பானா. இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாகி இருக்கு. உடனே ஃபயகூலு, அல்லாஹ் சொல்லுவானா, பலா ஆமா கண்டிப்பா நான் அப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஃபயகூலு லா அஜீசு அலல் அலைய இல்ல ஷாஹித மின் நஃப்ஸி, யாரெல்லாம் அப்படின்னா நான் என்னை தவிர வேறு யாரையும் எனக்கு சாட்சியாக நம்பல கியாமத்து நாள்ல. நல்லா கவனிக்கணும், இந்த மனுஷன் என்ன செய்யறான், அல்லாட்ட வந்து நின்றுட்டு, யாரெல்லாம் நீ அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கல, ஆமா சொல்லியிருக்கேன், அப்பனா எனக்கும் உனக்கும் ஒரு கான்ட்ராக்ட், இன்னைக்கு எனக்கு சாட்சி யார் சொல்லுவானா நான் தான் சொல்லுவேன், வேற எந்த பெயரும் சொன்னா எனக்கு எகெயின்ஸ்டா சொல்லிடுவான். அடுத்த ஹதீஸ்ல வருது, இன்னொரு ஹதீஸ்ல வருது, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா, ஜீரானு ஜீரானு உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், உன் பக்கத்து வீட்டுல இருந்தானப்பா, 30 வருஷமா ஒரே வீட்டுல கூடி இருந்தல்ல, அந்த பக்கத்து வீட்டுல டெய்லி சால் நான் இங்கிருந்து அங்க போவோம், சாப்பாடு இங்கிருந்து அங்க வரும், காசு வேணா உடனே உன்னை நம்பி கொடுத்தான், அவன் வீட்டு கல்யாணத்துல நீ போய் முழுக்க முழுக்க நின்று அவன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா, அந்த ஜீரான் அந்த உறவு அந்த பக்கத்து வீட்டு உறவு அவனை கூப்பிட்டு கேட்கட்டுமாமா கதபு, அப்ப சொல்லுவானா அவன்லாம் என்ன போய் சொல்லிடுவாங்க. அடுத்த எல்லாம் கேட்பானா, அசலுக்கு அசீரத்தும் கூட இருந்த உன் வீட்டுக்காரம்மா உன் மகன் உன் மக அந்த வீட்டுல எந்த வீட்டுல நீ இருந்தியோ அவங்கள கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லுவானா. இப்ப கதவு அவன் சொல்லுவான், அவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க. இது வேற ஒரு ஹதீஸ்ல ஒரு ரிவாயத்துல வருது. அப்ப எல்லாம் இந்த ரிவாயத்துல கேக்குறான். அப்ப இவன் சொல்லுவானா, எனக்கு நான் தான் சாட்சி, நானே என்னனாலும் பாத்துக்கிறேன், இந்த நீதிமன்றத்துல நானே வழக்காடிக்கிறேன்னு சொல்றது மாதிரி அல்லாட்ட பேசுவான. முஸ்லிமினுடைய ஹதீஸ் எல்லா தஃப்சீர்களையும் இந்த ஹதீஸ் எழுதியிருக்காங்க, எழுதிட்டு என்ன அதனுடைய முக்கியத்துவம் குறித்து. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்ப ஒரு வேலை செஞ்சிருவோம், உன்னைக்கு நீ தான் இன்னைக்கு சாட்சி, உன்னை யாரையும் வந்து நான் யாரைக்கும் உன்னுடைய பாவத்தின் மீது இன்னொருத்தர சாட்சியா கூட்டு வர மாட்டேன், உன் நப்சு தான் உனக்கு சாட்சி, கூட்டு நீ போற வழிக்கே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, ஒபில் கிராமில் காத்திபீன சுகூதா, எந்த ரெண்டு மலக்கு உனக்கு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க பக்கத்துல நின்று நீ சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லுவாங்க, சாட்சி நீ தான் சொல்லணும், பேசுறதெல்லாம் நீ தான் பேசணும், ஆனா அவங்க ரெண்டு மலக்குகளும் உனக்கு சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவன அவன் சரி அப்படின்னு உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அல்லாஹ் உடனே ஒரு ஆர்டர் போடுவானா, வாயே நீ மூடிக்கொள், நீ பேசுறதுக்கு இப்ப அனுமதி இல்ல மூடுன்னு அவனுடைய எல்லா உறுப்புகளும் மேல இருந்து கீழே அவன் செஞ்ச எல்லா உறுப்புகளும் அந்த பாவத்தை எல்லாம் புட்டு புட்டு வைக்குமா, வச்ச உடனே சும்மையு ஹல்லி பைனஹு வ பைன கலாமே அல்லாஹ் அப்படி சொல்ல விட்டுருவானா, எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, துடிப்பானா வாய் இங்க பேச முடியல, வாய் மூடி இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவன் ஏற்கனவே அக்ரிமெண்ட் அல்லாட்ட போட்டான், சொந்தக்காரன்லாம் வேணா நானே போதும் எனக்கு. இப்ப எல்லாம் முடிந்த பின்னால் அல்லாஹ் சொல்லுவானா, வாயை அவுத்துக்கு
வாயே உன்னுடைய இது. அப்ப வாய் அவுந்த உடனே அவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை தன்னைத்தானே பேசிக்குவானா, புருதன் புருதன், நாசமா போங்க, அழிச்சு போங்க. ல புன்ன புன்னக்கும் தோனாவை அல்லாட்ட எதுவுமே பேச மாட்டான். இது குனிஞ்சு பார்த்து சொல்லுவானா, நாசமா போய் கைய காலே நீ நரகத்துல போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டியதானே அல்லாட்ட நான் இவ்வளவு நேரம் வாடா. யார் நரகத்துல போவா? தூக்கி போட்டா கையும் கூட வருவார், காலும் கூட வருவார், எல்லாம் தானே வருவார். அவன் சொல்லுவானா, என் நாவால் பேசி அல்லாட்ட எப்படியாவது ஒரு முடிவை பண்ணிட்டு உங்களை எல்லாம் சொர்க்கத்துல கூட்டு போகலான்னு பார்த்தா நீ அதை செய்தே அடிக்கிறியே, நான் செஞ்சத பூரா புட்டு புட்டு வச்சுட்டியே, எனக்கே எதிராகிட்டியே. சொன்னால் நாசமா போங்க, உங்களுக்காக வேண்டிதான் நான் இவ்வளவு தூரம் போராடினேன், என்னை கொண்டு போய் கவுத்துட்டீங்களேன்னு சொல்லுவானா. இது எல்லா மனிதர்களும் பேசுகிறான். அல்லாஹ் சொல்றான், அது ஆணோ பெண்ணோ முஸ்லீமோ காபிரோ எல்லாருடைய நிகழ்வும் இப்படி நடக்கும். அவர் பேச மாட்டார், அவர் கரங்கள் பேசும். இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்ன, அல்லாஹு தஆலா கரத்தை பார்த்து சொல்லும் போது துக்கல்லிமு ஐதீகம்னு சொல்றான், கரங்கள் பேசும். கால்களை பார்த்து பேசும் போது கைக்கும் காலுக்கும் என்ன வித்தியாசம், அதற்கு உலமாக்கள் எழுதுறாங்க. பொதுவாக மனிதனுடைய செய்தி குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பாபமும் அதிகபட்சமாக அவன் நிகழ்த்துவது கரத்தினால்தான். சம்பாதிக்கிறதோ சுகத்தை அனுபவிக்கிறதோ வேறு எதாக இருந்தாலும் சரி, அவன் அதிகமாக பாவத்தை இழுத்து கொண்டு வருவது அவனுடைய கரங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்லுவானா, கைய நீ பேசினவொன்னா அது எல்லா குற்றத்தையும் சொல்லுமா. சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு சாட்சி வேணும்ல, அப்ப கால்கிட்ட சொல்லுவானா, நீ அதுக்கு விட்னஸ், நடந்துச்சா இல்லையாமானா. அவ்வளவு தெளிவா ஹதீஸ்கள்ல எழுதுறான். அப்போ இந்த கையும் காலும் நாளைக்கு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸ்ல வருது, மா யஸ்அலு அன் முதல்ல பேசுற மனிதனுடைய உறுப்பு எது அப்படின்னு கேட்டா, அர் ரஜுலுல் யுஸ்ரா, ஒரு மனிதனுடைய இன்னொரு ஹதீஸ்ல யும்னா அப்படின்னு வருது, அவனுடைய வலது தொடை தான் முத முதல்ல பேசுவான். இல்லமா, எல்லாருடைய வலது தொடைப்பாகம் தான் முதல் முதல்ல பேச ஆரம்பிக்கும். வலது இந்த நம்முடைய கத்தி ஷோல்டர் பகுதி தான் முத முதல்ல மனிதருக்கு எதிராக சாட்சி கூற ஆரம்பிக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக ஹதீஸ்கள் சொல்லப்படும். இப்போ இந்த இன்னும் ஒரே ஒரு செய்தி, இந்த கடைசியான உள்ள செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த ஆயத்தை நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல அல்லாஹ் சொல்றான், எக்ஸிபூன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். இதை நல்ல இப்ப நம்ம ஏற்கனவே சொல்றது மாதிரி குரான் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய வார்த்தைகள் தான். ஏன் அல்லாஹு தஆலா எக்ஸிபூங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான்னு நிறைய உலமாக்கள் அதுக்குரிய விளக்கத்தை எழுதுறாங்க. ஒரு மனுஷன் உன்ன செஞ்சான் அப்படிங்கறதுக்கு அரபியில எஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபால் அப்படின்னு சொன்னா உன்னை செஞ்சான்னு அர்த்தம். யமல் அப்படின்னு சொல்லுவாங்க, அமல் செஞ்சான். நம்ம கிதாப் எல்லாம் படிக்கிறோம்ல, இந்த அமல் செஞ்சீங்கன்னா அமல் என்ற வார்த்தையும் அரபியில பயன்படுத்தப்படுது. எஃபால் ஃபால் என்ற வார்த்தையும் யமல் என்ற வார்த்தையும் பயன்படுத்து. இன்னொரு வார்த்தை இருக்கு, எஸ்னா சனா அப்படின்னாலும் செஞ்சாங்க, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். எக்ஸிப் அப்படின்னு சொன்னாலும் சம்பாதித்தான் செய்தான் என்ற அர்த்தம், இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். ஆனா நாலு நாலு டிஃபரெண்ட் வேர்டு, வித்தியாச வித்தியாசமான பொருளை தரக்கூடியது. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை எழுதுறாங்க கிதாபுகள்ல. எஃபால் என்று சொன்னால் எப்பெல்லாம் அல்லாஹு தஆலா ஃபால எஃபால் என்ற வார்த்தையை பயன்படுத்துறானோ அது மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் நினைச்சு செஞ்சாலும் இன்டென்ஷன் இல்லாம செஞ்சாலும் அந்த செயல்களுக்கு எல்லாம் பேரு எஃபால் என்று சொல்றான். ஃபால என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தும். யமல் நம்ம அமல் செஞ்சோம்னு சொல்லிட்டு வருதுல, மன் அமில சாலிஹன் தக்கரினா ஊன்சா, உங்களிலே யார் தொழுதார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நாளை சோனத்தை வச்சிருக்கான். அந்த அமல் என்கிற வார்த்தை இருக்குல்ல, இன்டென்ஷனோட செய்யறது. அதனாலதான் சொல்றாங்க தொழுகைக்கு இன்டென்ஷன் உண்டு, நீயத்து உண்டு. ஒருத்தர் நீயத்தை இல்லாம அங்கிருந்து வராரு, விறுவிறுன்னு தக்பீர் கேட்டிட்டாருன்னு அவர் தொழுக கூடாது. அப்ப அமல் அப்படின்னு சொன்னாலும் இன்டென்ஷன், அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, சாப்பாடு ஆக்குறதுல இருந்து ஆரம்பிச்சு குரான் ஓதுல இருந்து தொழுகிறது வரை அஜிக்கு போறது வரை. அதனாலதான் அஜிக்கு போகும்போது சொல்லிட்டே இருப்பாங்க, இளம்பலம் அந்த இடத்த தாண்ட போறோம், நீயத்து வச்சுங்க நீயத்து வச்சுங்க, இல்லைன்னா அஜியே கூடாது. அப்ப ஒருத்தர் தொழுகைக்கு வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி
அவர் வாயினால் மொழியினோ அப்படிங்கறது அது ரெண்டாவது சருத்து. அட்லீஸ்ட் மனசுல நினைக்கணும், நான் இஷாவுடைய தொழுகையை தொடுவ போறேன்னு நினைச்சா மட்டும்தான் அவர் தொழுகைக்குள்ள வர முடியும், இல்லன்னா இல்ல. அப்ப அமல் அப்படிங்கிறது இன்டென்ஷனோட சேருது. இந்த கசப் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த கசப் அப்படிங்கிறது இது வந்து இது அழகா எழுதுறாங்க, இது வந்து ஒரு விதமான உணர்வு. இந்த கசப் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது. இப்ப ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, மாசம் முடிஞ்சோடனே காசு தர்றான்னா இந்த காசுக்கு பேரு தான் கசப். அவர் அதை சந்தோஷமாக உள்வாங்கிக் கொள்வார், அதுல இருந்து தான் என்னெல்லாம் பெற்றுக் கொள்ளலாமோ அந்த சுகங்களை பெற்றுக் கொள்ளுவார். இந்த அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது ஒரு மனுஷன் செய்த பாவமோ நடமோ, அதனாலதான் ஆயத்துல வரும்போது வரும் லஹா மா கசபத் வ அலைஹா மக்தசபத் எல்லாம் சொல்லுவான். அந்த ஆன்மாவுக்கு அது சம்பாதித்தது அது உண்டு, எந்த சுகத்தை அது அனுபவித்ததோ அதற்குரிய கூலி உண்டுங்கிறான். இப்ப ரெண்டாவது செய்தது மட்டுமல்ல, அது செய்யும் போது அனுபவிக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யறது மட்டுமல்ல, பாவம் செய்யும் போது அவன் அனுபவிக்கிறான்ல அந்த சுகம், அதை குறித்தெல்லாம் இடத்துல பேசுறான். அப்ப இது ஒரு நீண்ட ஒரு அறிவிற்குரிய ஒரு மிகப்பெரிய செய்தி. அப்ப அந்த இடத்துல எல்லாம் சொன்னா லஹா மா கசபத், ஒரு மனுஷன் செஞ்ச நல்லதற்கு அவனுக்கு நலவு கிடைக்கும். உலகா அலைஹா மக்தசபத். அப்ப இத்தசப என்ற வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்தினா கசப், ரெண்டுக்கும் ஒரு டிஃபரண்ட், ஒரு லேசான ஒரு டிஃபரண்ட் உண்டு. அலிப்தா அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. எந்த மனுஷன் நன்மையெல்லாம் செய்யறானோ அதுக்கு பேரு கசப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வச்சு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். எப்பெல்லாம் பாவம் செய்வானோ அப்பெல்லாம் இக்தசப் என்ற வார்த்தையை வச்சு அல்லாஹு தஆலா பேசுவான். இத ரெண்டு தான் டிஃபரெண்ட். இக்தசபத் மக்தசபத் அப்படின்னு எப்பெல்லாம் வருதோ மனுஷன் செய்யக்கூடிய பாவத்தினால் அடையக்கூடிய சுகம். ஆனா சில இடத்துல அல்லாஹு தஆலா இங்க இடத்துல பேசும்போது இந்த இடத்துல மா எக்ஸிபூன்னே சொல்றான். அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு செஞ்சு பாவம் செஞ்சு செஞ்சு கடைசியில் அவன் என்ன ஆயிடுவான்னா இது பாவம்னே அவனுக்கு தெரியாதான். அந்த சுகம் அவனுடைய மனசுல ஏறி ஏறி நம்ம தப்பு செய்யறவங்க கூடிய எண்ணமே இல்லாம அவன் அப்படியே லகிச்சு அதுக்கு உள்ள போகும்போது அது எழுதுறாங்க அல்லாஹு தஆலா அந்த முதல் செய்தியை அங்க கொண்டு வந்துடுறான், அவனுடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவனுக்கு கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அப்போ இதுக்கு இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரம்ஜான் முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம நம்முடைய இந்த தப்சீரை தூங்குவோம். அது வரையும் எனக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டியும் இங்க வரக்கூடியவர்களுக்கு வராதவர்களுக்கு நீங்க துவா செய்யுங்க, உங்களுக்காக வேண்டி நான் துவா செய்யறேன். ரம்ஜானை எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நெருக்கமாவதற்கு நாம் கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆனோடு நாம் இதெல்லாம் படித்தோமோ அதை நினைவுபடுத்தி ஹதீஸுகளை சலவாத் அதிகமாக ஓதி இறைவனை நெருங்குவதற்கு ஒரு அற்புதமான காலங்களாக நாம் கண்டிப்பா பயன்படுத்தணும். அந்த சிந்தனையோடு நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை நமக்கு, ஏன்னா தானே சாப்பிட்டோம் தூங்கணும் எந்திரிச்சோங்கிறது மட்டுமல்ல நம்மளுடைய இடத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு மாதம் தான். மாற்றமே வரல அப்படின்னா எல்லாம் ஆடு மாடு சாப்பிடுது தூங்குது எந்திரிக்குதுங்கிற மாதிரி நமக்கு அதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். அதனால இன்னைக்கே இன்டென்ஷன் வச்சு ரமதான் எனக்கு வருது, நான் அதுல முழுமையாக மாறுவேன், அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தின் மீது இன்னும் பிரியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த ரம்ஜான் எனக்கு காரணமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு பிரியம் வந்துருச்சுன்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு நம்மளை இந்த குர்ஆனே கூட்டிட்டு போயிடும், வேற எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹு தஆலா அந்த நியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.